இன்றைக்கு நம் வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் மத்தேயு 28:18 வசனமும் 19 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அதன் பின்பு பார்க்கிறோம், அவ்விதமாய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தையை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு விசேஷித்தமான ஒரு ஞாயிறு நாள் பார்க்கின்றோம். ஆராதனையே விசேஷித்தமான ஒன்று, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அதிலும் ரெண்டு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டு வந்தாலும், இந்த நாட்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்காய் தங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க, இதுதான் வழி, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ளே அங்கே கடந்து வர தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல முக்கியமான தீர்மானங்கள் அங்கே உண்டு. வாழ்க்கையில் பல வேளைகளில் நாங்கள் முக்கியமான தீர்மானங்களை அங்கே நாங்கள் எடுக்கின்றோம். அது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானம் எவ்வளவு கனத்துக்குரியது, நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியான வேளைகளிலே நாங்கள் எடுக்கின்றோம். சில வேளைகளில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சரியான வேளைகளில் எடுக்காதபடியினாலேயே எங்களுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை நாங்கள் காணுகின்றோம். சில வேளைகளில் நாம் எடுக்கின்ற புலையான தீர்மானங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வேறு திசையை நோக்கி அங்கே நடத்துகின்றது. ஆனால் தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய கட்டளையும், ஞானஸ்தானம் என்று அங்கே சொல்லப்படும் பொழுது, இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, பல தேர்வுகள் எங்களுக்கு உண்டு. நான் இதை வேணும்னாலும் சாய்ஸ் பண்ணலாம், இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், செய்யாமல் விடலாம் என்று தேர்வு அல்ல தேவனுடைய நீதி என்பது, அது தேவனுடைய கட்டளையாயிருக்கிறது. ஆமே பார்க்கிறோம், கட்டளைக்கு மாறான ஒன்று இல்லை. இதை பார்க்கிறோம் சொன்னால் இராணுவத்திலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரசங்கம் பண்ணும்போது கூட நான் சொன்னேன், பார்க்கிறோம் சபை என்பது ஒரு யுத்த களமாய் காணப்படுகிறது. சபை யுத்த களமாய் காணப்படுகிறது. ஒருவேளை ஒரு யுத்த களத்திலே ஒரு அந்த யுத்தத்தின் இராணுவத்தின் ஒரு உயர் அதிகாரி கட்டளை இடுவார், பார்த்தோம்னால் கமாண்டர்ஸ். இதை பார்க்கின்றோம் இன்றைக்கு கட்டளை இடுகிற அதிகாரிகள் என்று விசேஷித்தமானவர்கள் அங்கே இராணுவத்திலே காணப்படுகிறார். அவர்கள் பார்க்கின்றோம் கட்டளைகளை பிறப்பிக்கிறவர்கள். ஒரு பார்க்கின்றோம் ஒரு சாதாரண ஒரு இராணுவ வீரன் என்ன செய்ய முடியாது, தானாகவே தீர்மானம் பண்ண முடியாது, தானாகவே இன்றைக்கு நான் இங்கே யுத்தம் பண்ண போறேன்னு தீர்மானிக்க முடியாது. அதை கட்டளை இடுகிற கட்டளை அதிகாரி அப்படி என்னால் அந்த இராணுவ அதிகாரி கட்டளை இட்டால் அதுக்கு மாறான ஒரு காரியம் இல்லை. அது உயிர் ஆபத்தா இருந்தாலும் அந்த இராணுவத்தினர் என்ன செய்யறார், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து போகின்றன. பார்த்தோம்னா எனக்கு அருமணவளே, இது ஒரு ஆலோசனை அல்ல, இது ஏதோ ஒரு தெரிவு அல்ல, பல தேர்வுகளை நாங்கள் இதுக்கு பதிலாக தெரிவு செய்யலாம் அல்ல. தேவனுடைய நீதி என்பது பார்க்கின்றோம் நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவனுடைய கட்டளையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த தேவனுடைய நீதி ஞானஸ்தானம் மட்டுமல்ல, நாம் கீழ்ப்படிய வேண்டிய அநேக நீதிகள் வேதத்திலே உண்டு. எத்தனை ஆமென் சொல்றீர்கள், ஆமென் பார்க்கிறோம். நாம் நிறைவேற்ற வேண்டிய அநேக நீதிகள் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டது. அந்த வெண்வஸ்திரம் எதுவாம், அவருடைய தேவனுடைய நீதிகளே, அவருக்கு நீதிகளே என்று சொல்லப்படுகிறது பன்மையிலே. ஆகவே ஞானஸ்தானம் என்பது நாம் சரியான வேளையில் எடுக்க வேண்டிய அங்கே ஒரு தீர்மானம், ஒரு முடிவாக இருந்தாலும் பார்க்கின்றோம் இன்றைக்கு நிறைவேற்றின தேவ நீதியை நிறைவேற்றின பலர் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஆனால் நாம் நிறைவேற்ற வேண்டிய என்னும் அநேக நீதிகள் வேதத்திலே உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆமென். ஆகவே இன்றைக்கு ஞானஸ்தானம் என்பது ஒரு கீழ்ப்படிதலின் ஒரு வெளிப்பாட்டை அங்கே காட்டுகின்றது. கீழ்ப்படிதலின் ஒரு வெளிப்பாட்டை, தேவனுடைய நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சத்தத்தை அங்கே கேட்டு அவருடைய கட்டளையை கேட்டு நம்பி நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், ஆராதனைகள் உண்டு, பலி செலுத்துகிற காணிக்கை செலுத்துகிற பகுதிகள் அங்கே உண்டு. ஆனால் எது குறைவாய் காணப்படுகிறது? கீழ்ப்படிவு குறைவாய் காணப்படுகிறது. ஆராதனைகளுக்கு பஞ்சம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிறது வேணும் என்றாலும் பஞ்சம் இல்லை. ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நான் தூக்கி ஆண்டவருக்கு கொடுத்துட்டு போயிருவேன். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற, தேவனுக்கு விசுவாசத்தோடு செய்கின்ற இடை நாங்கள் பார்த்தோம். என கரிமானுடைய அங்கே பல ஏற்பாடின் புசோதனை பார்க்கும் பொழுது ரெண்டு தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கென்று பார்க்கிறோம், அவர்கள் காணிக்கை அங்கே கொண்டு வந்தார்கள் பார்க்கின்றோம். அவர்கள் ரெண்டு பேரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், கேட்டார்கள், கர்த்தருக்கென்று ஏதோ ஒன்றை கொடுத்தார்கள். ஆனால் ஒருவருடையது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவருடையது ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு விசேஷமான கன்றை, முதன்மையானதை ஒருவன் கொடுத்தான், ஒருவன் மற்றொருவன் காய்கறிகளை கொடுத்தான். ஆனால் அது அழுகினதாய் இருந்தது என்று வேதம் சொல்லவும் இல்லை. அவனும் கொடுத்தது நல்ல காய்கறிகளைத்தான். ஆனால் ஒருவருடையது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவருடையது நிராகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கே வேதத்தில் எபிரேயர் நிருபத்துக்கு வரும்பொழுது புதிய பாளையம் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே ஆவேல் மேன்மையான ஒரு காணிக்கையை தேவனுக்கு செலுத்தினான். அந்த விசுவாசத்தோடு தேவனுக்கு கொடுத்த அந்த காணிக்கை அங்கே அங்கீகரிக்கப்பட்டது. எனக்கு அருமானவளே, நாம் கொடுப்பது ஏதோ செய்வது அல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கதாய் என்னுடைய உங்களுடைய கொடுப்பனவு இருக்கட்டும், ஆமேன். எங்களுடைய கீழ்ப்படிவு இருக்கட்டும். இன்றைக்கு பலர் பார்க்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், உண்மைதான், தேவனுக்கு ஏதோ ஒன்றை நாங்கள் கொடுப்பது உண்மைதான். ஆனால் என்னை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? நான் கொடுப்பதை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? பார்க்கின்றோம் தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாய் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை அங்கே காணப்படுகிறதா என்பது அங்கே முக்கியமாகவே தான் அங்கே பழைய பழைய சொல்லப்படுறது. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிவு அங்கே மிகவும் முக்கியம், ஆமேன். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிவு முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு, அதுவும் தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிவு. ஏதோ ஒன்றை செய்வது மட்டுமல்ல, தேவன் அதை அங்கீகரிக்கும்படிக்கு நீங்கள் செய்கிறதான ஒரு காரியம். ரெண்டு காரியம் இருக்கிறது, ஒன்று செய்கிறோம், ஆனால் ஒன்று அது அங்கீகரிக்கப்படுகிறது தேவனாலே. பார்க்கிறோம் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க, தேவன் அங்கீகரிக்கத்தக்க ஒரு கீழ்ப்படிவு எங்களிடத்திலே காணப்படட்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துக்கு வருவோம். இந்த பகுதியின் ஆரம்பத்தை அங்கே நாங்கள் பார்ப்போமானால் 26வது வசனத்திலிருந்து சிறிது வாசியுங்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு அருமையான சம்பவம், முக்கியமான ஒரு பகுதி இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒரு மந்திரி அங்க பாருங்க, ஒரு நிதி அமைச்சர் கூட நாங்கள் சொல்லலாம். அந்த பொக்கிஷங்களுக்கு எல்லாமே ஒரு தலைவன், அந்த நாட்டுடைய பொக்கிஷங்களுக்கு எல்லாமே ஒரு தலைவன், ஒரு நிதி மந்திரி இங்க பார்க்கிறோம். ஒரு ரதத்திலே வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நாட்டின் எல்லா பொக்கிஷங்களுக்கும் அவன் ஒரு அதிகாரி. இன்னைக்கு இந்த மந்திரியை குறித்து பார்க்கின்றோம். ஒரு சில காரியத்தை இந்த நாளிலே அங்கே நாங்கள் பார்க்க போன்றோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்களை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம் நினைச்சோம், எனக்கு அறிமானவளே இவன் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா காரியங்களுக்கும் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு மனுஷனாக இருந்தான். எல்லா காரியங்களுக்கும் ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வகித்த ஒரு மனுஷன் இங்கே ரதத்திலே அங்கே வருகிறதை, அதிகாரம் நிறைந்த ஒரு மனிதன். இரண்டாவது அங்கே நாங்கள் பார்க்கிறோம் இவனுக்குள் இருக்கின்ற இன்னொரு காரியம், அவன் அதிகாரம் நிறைந்த ஒரு மனுஷனாய் அவன் இருந்தாலும் கூட எதற்காக இங்கே வந்திருக்கின்றான்? இப்பொழுது எங்கே வந்திருக்கின்றான்? பணிந்து கொள்ளும்படிக்காய். அங்கே அந்த 27வது வசனத்தில் எங்க கடைசி போய் சொல்லப்படுகிறது, எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படிக்கு எருசலேமுக்கு அங்கே கடந்து வருகின்றான். நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கின்றோம். அங்கே பணிந்து கொள்ள, தன்னை ஒப்புக்கொடுக்க, தன்னை தாழ்த்த, ஒருவரை மகிமைப்படுத்த பணிந்து கொள்ள அங்கே ஒருவன் அங்கே கடந்து வருவன். ஒருவன் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அவன் அதிகாரம் நிறைந்தவன், அவன் பணிந்து கொள்ளும்படி அங்கே கடந்து வருகின்றான். பொறுப்புகள் உள்ள ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, தனக்கு இருந்த எல்லா விதமான வேலை பழுக்கள், பார்க்கிற ஒரு நிதி அமைச்சருக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு இருக்கும், இந்த எல்லா வேலைகளிலையும் அந்த மனிதனுக்கு வேதத்தை நேசிக்க, வேதத்தை வாசிக்க நேரம் கொடுக்க ஏதுவாயிருந்தது. ஏன்? ரதத்தில் அவன் என்ன செய்தான்? தன் பிரயாணத்தில் அவன் என்ன செய்கின்றான்? வேத ஆகமத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். வேத ஆகமத்தை அவன் வாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்கள், பொறுப்பு நிறைந்தவன், ஒரு அதிகாரி, பணிந்து கொள்ள வந்தான், வேதத்தை அங்கே பார்க்கின்றோம். அந்த அவனுடைய நெருக்கமான வேளையிலும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் பிலிப்பு என்ற தேவ மனுஷன் அங்கே இணைந்த பொழுது அந்த ரதத்திலே பார்க்கின்றோம். அங்கே அவர்களுக்கு இடையில ஒரு உரையாடல் அங்கே ஏற்படுகிறது. அந்த உரையாடலின் பின்பு அந்த தேவ மனுஷனை அங்கே பார்க்கின்றோம். அந்த மந்திரி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பான் சொன்னா, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுடைய வார்த்தையை தான் பார்க்கிறோம். நாங்கள் கேட்போம், ஒருவரை நாங்கள் நம்பினால் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன செய்ய முடியும், அந்த வார்த்தையை கனப்படுத்த முடியும், அதை கீழ்ப்படிய முடியும். ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் வந்து சொல்லும் பொழுது நாங்க ஏற்றுக்கொள்றது கஷ்டம், கீழ்ப்படுகிறது கஷ்டம். பார்க்கிறோம் அந்த மனுஷனை தேவனுடைய ஒரு மனுஷனாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய விளக்கத்திற்கு அங்கே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய சில படிகள் அங்கே உண்டு. எனக்கு அருமையானவர்களே, நானும் நீங்களும் யாரா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், எங்களுடைய பின்னணிகள் எப்படியும் அங்கே காணப்படலாம். இங்க இந்த மனுஷன் அதிகாரம் நிறைந்த மனுஷன், தனக்கு இது தேவையில்லை, இப்படிதான் இப்படி இப்படியான ஒரு கீழ்ப்படிவு தேவையில்லை அவன் நினைக்கவில்லை. அதிகாரம் நிறைந்த மனுஷன் தன்னை கீழ்ப்படுத்த ஆயத்தமாயிருந்தான். நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு முக்கியம் என்பதை மறந்து விட வேண்டாம். உங்களுடைய அதிகாரங்கள் எப்படியும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, தேவனை பணிந்து கொள்ளும்படிக்கு என கருமனவுடைய கர்த்தரை இந்த ஞாயிறு நாளிலே விசேஷ தினங்களிலே கர்த்தரை தேடி ஆராதிக்க வருகிற நாம் பார்க்கிறோம் ஒரு உண்மை உள்ளவர்களா. இந்த மனுஷன் பணிந்து கொள்ள வந்தான், அதே வேளையிலே கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கவும் அவன் ஆயத்தமாக இருந்தான். ஆராதனைக்கு ஏன் வருகின்றோம்? ஆராதனைக்கு ஏன் நாங்கள் வருகின்றோம்? ஒரு ஞாயிறு நாள் ஆராதனைக்கு போகணும் என்ற கட்டாயத்தில் வருகிறோமா? அல்லது ஆராதனைக்கு போகாட்டி யாரோ ஏன் போகவில்லை, நீங்க ஏன் வரலன்னு கேட்பீங்கன்றதுக்காண்டி வர்றீங்களா? ஏதோ பொழுதுபோக்குக்காண்டி நீங்க ஆராதனைக்கு வர்றீங்களா? ஆனால் கத்திருந்த ஆறு நாளும் உடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நிமித்தம், இந்த ஆறு நாளும் கத்திடத்தில் நன்மையை பெற்று நாங்கள் எத்தனை பேர், ஆமேன். இந்த ஆறு கடந்த ஆறு நாளும் கத்திடத்தில் நன்மை பெற்றோம். ஆனால் ஏழாவது நாள் அந்த நன்மைகளை நன்றிகளாக கத்திரிக்கு கொடுக்க வருகிறோம், ஆமேன். கத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து ஆறு நாள் ஆண்டவர் நன்மை செஞ்சீங்க, நன்றியப்பா. இந்த கிழக்கு மூலம் என்னை காத்தீங்க, நன்றியப்பா. கத்தருக்கு ஆராதனை என்பது அதுவும் சுயநலமாய் மாறக்கூடாது. கத்தரிடத்திலிருந்து ஏதாவது நன்மையாந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு போய்விடுவோம். அந்த ஆறு நாளும் பெற்றிருக்கிறோம், ஏழாவது நாள் நன்றி செலுத்த வருகிறோம் கத்தருக்கு. ஆனால் அந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் பேசுறதை நான் கேட்க ஆயத்தோம். கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிற இதயத்தோடு கூட எத்தனை பேர் நாங்கள் வருகிறோம். ஆராதனைக்கு நான் நெடுகளும் சொல்வதுண்டு, நெடுகளும் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஆராதனை மட்டும் பரலோகத்துக்கு எங்களை கொண்டு போகாது. ஆமேன். ஆராதனை பரலோகத்துக்கு எங்களை கொண்டு போகாது. ஆராதனைக்கு வந்த அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும். ஆராதனை மட்டும், ஆராதனைக்கு வருகிற நானும் நீங்களும் ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் நான் கேட்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான ஒரு பகுதியா? இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிவு இருக்கிறது. எங்கு தெரியுமா கீழ்ப்படிவு இருக்கிறது? இலகுவான பகுதிகளிலே. எதெல்லாம் செய்ய லேசோ அங்க நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆனா கஷ்டமான பகுதிகளை நாங்கள் என்ன செய்யறோம்? தாண்டி போறோம். என்ன செய்யறோம்? பைபாஸ் மாதிரி சுத்தி போறோம். அதை என்ன செய்யல, அந்த கஷ்டமான பகுதிக்குள்ள நான் போகல, அதை தாண்டி வேற வழியால போறோம். ஆனா லேசானதை மட்டும் கீழ்ப்படிய பார்க்கிறோம். இது உண்மையான கீழ்ப்படிவு அல்ல. ஆமென். இயேசுவுக்கு பார்க்கிறோம் தாண்டி போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன தெரியுமா? அவர் மரிக்காம இருந்திருக்கலாம். அவருக்கு பிதாவுக்கும் இடையில என்ன வரல? இடைவெளி வரல. அவர் அந்த பகுதி, அந்த பகுதி அவர் என்ன சொல்றார்? சொல்றார், பிதாவே போய் சித்தமானால். ஆனாலும் அந்த கடினமான பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் தாண்டி சென்றார். சொன்னார், இதை நான் ஒப்பு கொடுக்கிறேன், சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? லேசான பகுதிகளை நாங்கள் செய்ய பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிற கஷ்டமான பகுதிகளை நாங்கள் வேற வழியில் செல்ல பார்க்கிறோம். இல்ல, கடினமான வேலைகளிலையும் தேவனுடைய வாழ்க்கையில எது கடினமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில், அதை கர்த்தருக்கு என்று கீழ்ப்படி உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். அப்ப அந்த ஒரு சத்தத்தோடைய கர்த்தாவே நீர் பேசும் நான் கேட்கிறேன் என்னை கீழ்ப்படுகின்ற அந்த ஒரு உணர்வோடு கூட யார் ஆராதனைக்கு வருகிறோமோ அவர்கள் மத்தியிலே தேவன் பேசுவார். அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய கீழ்ப்படிவு அங்கே உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அங்கே உண்டாகும். ஆனால் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் செவியை அடைப்போமானால் எங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு மனமாற்றத்தை கொண்டு வராது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே ஆராதனை மட்டும் பரலோகத்துக்கு இங்கே கொண்டு போகாது. ஆராதனையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் அது எங்களை நித்தியத்துக்கு நேராய் அங்கே அது எங்களை வழி நடத்தும். ஆகவே பார்க்கிறோம் அந்த மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்கிறோம். பிலிப்புவை ஒரு தேவ மனுஷனா ஏற்றுக்கொண்டு பார்க்கிறோம். உங்களை போதித்து நடத்துகின்ற, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற உங்களுடைய ஊழியர்கள் மேய்ப்பர்களுக்கு அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறது, நீங்கள் அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். நீங்கள் அடங்கி பார்க்கிறோம். தாவீது பெரிய தேவ மனுஷன், ஆனா அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிழைகள் அங்கே ஒன்று வரும் பொழுது அவனால் என்ன செய்ய முடியல, அதை பிழையண்டு உணர முடியல. செஞ்சிட்டான். ஆனா ஒரு தேவ மனுஷன் திருக்கதரிசி வந்து நீ செய்யறது பிழை என்று அவனை உணர்த்தின பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? மனமாற்றம் வந்துச்சு. அவன் அழுதான். அப்பதான் தான் இழந்த சந்தோஷத்தை எல்லாம் நினைச்சான். ஐயோ நான் எப்படி இருந்தேன், இழந்த சந்தோஷத்தை எனக்கு ஆண்டவரே திரும்பவும் எனக்கு தாரும், அந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்பவும் நீர் தாரும். அங்கே பார்க்கிறோம். ஏன் அங்கே பார்க்கிறோம்? அந்த ராஜா தன்னை உணர்த்தும்படிக்கு ஒரு தேவ மனுஷனை அங்கே வைத்திருந்தார். அந்த மனுஷன் வந்து சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிலிப்பு ஏற்றுக்கொண்டதுனால என கருமானவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். கர்த்தர் வித்தியம் பேசுகிற வழிகளிலே பார்க்கிறோம். உங்களுடைய ஊழியருடைய அங்கே பார்க்கிறோம் ஆலோசனைகளுக்கு தேவன் அங்கே பேசும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் மூலமாய் பலருடைய வாழ்க்கை என்ன கர்த்தர் நேரடியாக பார்க்கிறோம். இன்றைக்கு பேசுவார் என்று சொன்னால் இன்றைக்கு சபை தேவையில்லை. கர்த்தரே பார்க்கிறோம் எல்லா காரியங்களையும் இன்றைக்கு செய்து விடுவார் என்று சொன்னால் இதை பார்க்கிறோம். தேவஜனம் ஒன்று கூட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஐந்து வகையான ஊழியங்களை சபை வேதத்திலே கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கிறோம் எது பக்தி விருத்தி அடையும்படிக்கு தேவன் ஐந்து வகை ஊழியத்தை கொண்டு வந்தார். சபையானது பக்தி விருத்தி அடையும்படிக்கு தேவன் மேய்ப்பர்களை, போதகர்களை, தீர்க்கதரிசியை, அப்போஸ்தலரை ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் அங்கே கொண்டு வருகின்றார். சபை அங்கே பக்தி விருத்தியிலே வளரும் படிக்காய் நானும் நீங்களும் பக்தி விருத்தி அடைய வேண்டும், பக்தியிலே வளர வேண்டும், ஆண்டவருடைய ஆழத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆகவே இங்கே பார்க்கிறோம் இந்த மந்திரி பிலிப்புவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் பார்க்கின்றோம். அவர் வேத வசனத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுகிற ஒரு கீழ்ப்படிவு அந்த மந்திரிக்கு அங்கே காணப்பட்டது. என கரிமானவர்களே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமானால் இந்த கீழ்ப்படிவு இன்றைக்கு இதை குறித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்பொழுதுமே பல படிகள் அங்கே இருக்குதுன்னு நான் சொல்லி இருக்கின்றேன். பல படிகள் இருக்கிறது. ஒருவேளை ஞானஸ்நானம் எத்தனாவது படிகளாய் காணப்படலாம்? பரலோகத்துக்கு முதல் போற படியா ஞானஸ்நானம்? இல்லை, ஒருவேளை பல படிகள் இருந்தாலும் நான் நினைக்கிறது அந்த ஞானஸ்தானம் என்பது ஒரு மூன்றாவது படியாக இருக்கலாம். ஏன் பார்க்கிறோம்? நான் அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்கள் அவரை நீங்கள் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. பார்க்கிறோம், உடைய வாழ்க்கையில் ஒரு மனமாறுதல் உடைய வாழ்க்கையில் வருகிறது. அதனுடைய வெளிப்பாடாய் பார்க்கிறோம், கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். பல படிகள் உண்டு, அதுக்கு எல்லை இல்லை. ஆனால் நாம் சில வேளைகளில் நிற்கிறோம், ஞானஸ்தானம் என்பது பரலோகத்துக்கு முதலாவது படி, அதை தாண்டிட்டா நாங்கள் என்ன செய்ய போயிடலாம், பரலோகத்தில் போயிடலாம். இல்லை, அது ஆரம்பத்தில் தான் இருக்குது. அந்த படி அங்கே ஆரம்பத்தில் தான் இருக்கிறது. அங்கே எபிரேயர் 6 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 6:1-2. என்ன ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்துதல், மருத்துவரன் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படிக்கு கடந்து செல்லுங்கள். ஆகவே இந்த உபதேசங்கள் முக்கியம்தான். இவைகள் எல்லாம் என்ன உபதேசம்? அடிப்படை உபதேசம், அஸ்திபார உபதேசம். ஆனால் என்னுடைய உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டும். ஆமேன். என்னுடைய உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டும். அஸ்திபாரத்திலே திருப்திப்படணும். ஐயோ, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், அவர் விசுவாசிச்சிட்டேன், அவர் மனம் திரும்ப கொண்டு வந்துட்டு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஓகே, என் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. இல்லை, இவைகள் என்ன அடிப்படை உபதேசம், இவைகள் என்ன அஸ்திபார உபதேசம். ஆனால் இந்த அஸ்திபாரத்தில் என்ன செய்யணும்? வீடு கட்டணும். இந்த அஸ்திபாரத்தில் நானும் நீங்களும் அங்கே வீடு கட்ட வேண்டும். வீடு அலங்கம் அங்கே கட்டி முடிக்கப்பட வேண்டும் என கரிமானவர்களே. ஆக நான் சொல்றேன், நீங்கள் மறுபடியும் இந்த அஸ்திபாரத்தை போடாமல் நீங்கள் அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வீட்டை அங்கே கட்டுகளாய் அங்கே காணப்பட வேண்டும் என கரிமான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஆவிக்குரிய வீடு என்பது நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், நான் என்னுடைய வீட்டை கட்ட வேண்டும், நீங்களுடைய வீட்டை கட்ட வேண்டும், நீங்களுடைய வீட்டை ஒவ்வொரு தரும். நீ பல வேளைகளில் நாங்கள் என்ன நினைக்கிறோம், வசனம் அங்கே சொல்கிறது, ரோமர் 14:12 வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 14:12. ஒவ்வொருதரும் யாரை குறித்து கணக்கொப்பிக்கணுமா? சொல்லுங்க, என்னை குறித்து. ஆமென். உங்கள் ஒவ்வொருதரையும் குறித்து நீங்க கணக்கொப்பு கொடுக்கணும். பிள்ளைக்காண்டி தாய் கணக்கொப்பு கொடுக்க இயலாது, தாய்க்காண்டி பிள்ளைனு செய்யலாது கணக்கொப்பு கொடுக்க. வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் வாசிச்சேன். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட உறவு முறைகள் இருக்கு தெரியுமா? யாரெல்லாம் இருக்கிறாங்க? அம்மா இருக்கு, அப்பா இருக்கு, கணவன், மனைவி, பிள்ளை, வேற பேரப்புள்ள, பூட்டப்புள்ள, அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் தேவனுக்கு பேரப்புள்ள, பூட்டப்புள்ள இவரெல்லாம் இல்லை. என்ன இருக்கு? பிள்ளை மட்டும்தான் இருக்கு. அவருக்கு பேரப்பிள்ளை இல்லை. நீங்கள் பேரப்பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படாதீங்க. தேவன் நீச்சு சத்தியம் எத்திரி விளங்குறது, தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் இல்லை, தேவனுக்கு பிள்ளை தான் இருக்கு. நீங்க பிள்ளையா மாறணும். ஐயோ, இந்த அம்மா ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு அம்மா கொஞ்சம் பக்தியா இருக்கிறா, அவருக்கு பேர பிள்ளை இல்லை. அம்மாவும் பிள்ளை தான், அம்மாவோட பிள்ளையும் பிள்ளை தான், அந்த பிள்ளைக்கு பிறக்க போற பிள்ளையும் தேவனுக்கு பிள்ளை தான். நேரடி பிள்ளை என்ற உறவை நீங்க பொறாட்டிக்கு அங்க ஒன்றுமே இல்லை. ஆகவே பிள்ளைகள்லாம் இருக்கு. என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியே தேவனுக்கு கடக்கொப்புவிக்க வேண்டும். ஆமேன். நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாய் தனித்தனியே கணக்கொப்பிக்க வேண்டும். இதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்க. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை ஆயத்தப்பட வேண்டும். தனித்தனியே உங்களுடைய வாழ்க்கைகள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். என்றா பெற்றோர் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்துக்கு வளர்றதுக்கு உதவி செய்யலாம், உதவி கரங்களை நாங்கள் கொடுக்கலாம். அந்த பிள்ளை விசுவாசிக்கணும், அந்த பிள்ளை மனம் திரும்பணும். ஆமென். அந்த பிள்ளை மனம் திரும்பணும். நம்ம ஒவ்வொரு தினம் நாம் தேவனுக்கு முன்புதான் ஒரு நாள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வரும். கர்மாலயர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க அதை சிந்தித்து பாருங்க. நானும் நீங்களும் உங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ற நானும் கேட்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்கு முன்புதான் நிற்கிற ஒரு நாள் வரும். ஆமேன். அவன் நானும் பயப்படணும், கேட்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்பட வேண்டும். நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நாங்கள் மனுஷனுக்கு எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நீ பார்க்க மனதனுக்கு எவ்விதமாக நாங்கள் கணக்குகளை நாங்கள் காட்டலாம் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாய் எத்தனை பேர் உண்மையாய் நாங்கள் இருக்க பார்க்கின்றோம்? எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாய் நிற்க தகுதி உடையவளாய் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நாளுக்காய்? எத்தனை பேர் அதை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள் அந்த நாளுக்காய் என்பதை அங்கே சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமணி. ஆகவே நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியே அங்கே தேவனுக்கு அங்கே பிள்ளைகளாய் அங்கே நாங்கள் காணப்படுகின்றோம். ரோமர் புஸ்தகம் 6:3 வாசியுங்கள். ரோமர் 6:3 திரும்ப வாசியுங்க. மரணத்துக்குள்ளாக அங்கே நாம் ஞானஸ்தானம் பெற்றதை நீங்கள் அறியாமல் அங்கே இருக்கிறீர்கள். சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ள இந்த ரெண்டு பிள்ளைகள் அங்கே வந்திருக்கிறார்கள். கத்தரை தேட நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அங்கே தண்ணீருக்குள்ளே நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை முழுமையாக அங்கே நாங்கள் கொண்டு போகின்றோம். என்ன சொன்னால் பார்க்கிறோம், அது ஒன்று பார்க்கிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக எங்களுடைய பாவ மனுஷன் அங்கே ஒரு களையப்படுகிறதை மறிக்கிறதை ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு வழி அடையாளம். அது இன்றைக்கு நடக்கிறது இல்லை, அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு மாற்றத்தின் அடையாளமே இன்றைக்கு நாங்கள் காண்பிக்கின்றோம். பார்க்கிறோம் வாழ்க்கையில வந்த மனமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்கும் பொழுது கிரேக்க சொல்லிலே பப்டிசோ என்று சொல்லி ஒரு கிரேக்க சொல் அங்கே சொல்லப்படுகிறது. பப்டிசோ என்று அங்கே அதற்கு அதோட தமிழ் அர்த்தம் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அமுக்கி அல்லது ஆழ்த்தி. அந்த வசனம் சொல்றது அது தெளிப்பு அல்ல, அது தெளிப்பை அல்ல, அது அமுழ்கிறதை தாழ்த்துகிறதை நீருக்குள்ளே அங்கே சொல்லப்படுகிறது. வேதத்திலே கூட அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தண்ணீர் உள்ள இடத்தில் வந்த பொழுது ரதத்தை நிறுத்தினார்கள். ஜோவான் ஸ்நானகன் அந்த இடத்திலே அதிகமான தண்ணீர் இருந்தபடினாலே அவன் என்ன சொல்ல அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான் வேதம் சொல்கிறது. பார்க்கின்றோம் அங்கே அவர்கள் பார்க்க ஒரு மரணத்துக்கு ஒப்பான கிறிஸ்துடைய மரணத்துக்குள் சாயலுக்கு இணைக்கப்பட்டவர்களாய் பழைய மனுஷன் மரித்து போகிற ஒரு அடையாளமாய் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஞானஸ்தானம் அங்கே விளங்குகிறது. எனக்கு அருமான ஒருவேளை இன்றைக்கு ஞானஸ்தானத்தை பெற்ற நாம் இங்கே அணுகர் கூடியிருக்கலாம். ஆனால் எங்களை எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே உண்மையாய் அந்த பழைய மனிதன் களைந்து போட்ட அந்த அனுபவத்திலேயே இன்றைக்கு நீங்கள் வாழ்கிறீங்க. அந்த பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனான உங்களுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அப்படி அது வாழாவிட்டால் அந்த அடையாளத்திலே அங்கே அர்த்தம் அல்ல, என்னுடைய கீழ்ப்படிவிலே அர்த்தம் அல்ல. பார்க்கின்றோம் பழைய மனுஷன் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா அல்ல ஒரு புதிய ஒரு மனுஷனாய் நீங்கள் காணுகிறீர்கள்? பார்த்து படிச்சு எனக்கு அறிமுகம் நீ பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு பாவத்திலே பார்க்கிறோம், ஒரு பாவத்திலே ஒரு விழுகிற ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது. நீ பார்க்க ஒரு மனுஷனுமே 100% பரிசுத்தவான் இல்லை. எப்பயாவது உட்கா கோவப்படலாம், தீமையா யோசிச்சிடலாம், ஏதாவது செய்யலாம். ஆனா ஒரு மனுஷன் பாவத்திலேயே பழைய மனுஷன் பாவத்திலேயே வாழ்றதற்கும் ஒரு மனுஷன் பாவத்தை பார்க்கிறோம் விழுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாவத்திலேயே வாழ்வதற்கும் பாவத்திலேயே தவறி விழுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அவர்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நான் பார்க்கிறோம் உடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் அந்த வாழ்க்கையை விட்டு அங்கே மனம் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு புதிய வாழ்க்கைக்கான தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கீழ்ப்படிந்த நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒரு மனம் திரும்பிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்பிய மனுஷனாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உடைய சுபாவம் பழைய மனுஷன் அங்கே மறிக்கப்பட்டிருக்கிறார். அங்குதான் அவர்களை நீர்களே அங்கே மூழ்க பண்ணி அங்கே நாங்கள் எழுப்புகின்றோம். ஒரு மரணத்தின் சாயலுக்கு ஒரு அடையாளமாய் அது அங்கே ஒப்புவிக்கப்படுகிறது. என கருமையானவர்களே, அவதான் அப்போஸ்தலர் 22:16 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 22:16 திரும்பவும் வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. எனக்கு அருமையான நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தாமதங்கள் என்ன? நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்கள் அங்கே என்ன? தாமதிப்பது என்னதற்கு ஒப்பிடப்படுகிறதா? தாமதம் பண்ணுகிறது என்னதுக்கு ஒப்பிடப்படுகிறது? கீழ்ப்படியாமை ஒப்பிடப்படுகிறது. தாமதம் நீங்க ஐயோ செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறது உங்களோட மனதில் விருப்பம் இருக்கலாம், ஆனா அந்த நல்ல விஷயத்தை செய்யாம நீங்க தாமதம் பண்றதும் கீழ்ப்படியாமை ஒப்பிடப்படுகிறது. என்ன சொன்னால், நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் என கருமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் என்ன பார்க்கிறோம், எனக்கு நாங்கள் செய்ய தவறிய காரியங்கள், கீழ்ப்படிய தவற வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு அருமான சில பேர் நாங்கள் அனுபவத்தின் பின்பு வந்த பின்பு நாங்கள் உணர்கிறோம், ஐயோ பார்க்கும் சில பேர் பார்க்கும் இவருடைய அனுபவங்களை கேட்கும்பொழுது அவருடைய சாட்சியை கேட்டேன், ஐயோ நான் வந்த நாட்களிலே நான் அன்றைக்கு இந்த தீர்மானம் எடுத்திருந்தால் இவ்வளவு நன்கா இருந்திருக்கும் என்று இப்பொழுது நான் யோசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு கருமனை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். கருமானோட இன்றைக்கும் பலர் நாம் என்னும் தேவன் நாம் தேவ நீதி நிறைவேற்றியிருக்கலாம், ஆனால் என்னும் தேவனுக்கு என்று கீழ்ப்படியாத பல பகுதிகளில் காலத்தை தாமதம் பண்ணி கொண்டு வருகிறோம். கத்தருக்கு நிபந்தனை வைக்கிறோம், கத்தருக்கு நிபந்தனை வச்சு கீழ்ப்படியாதீங்க. நிபந்தனை இல்லாமல் கத்தருக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். கர்த்தரா இதை செஞ்சா தான் நான் கீழ்ப்படிவேன், இதை நடத்தினா தான் நான் கீழ்ப்படிவேன், இது என்ற வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே எதை சொன்னாலும், ஆண்டவரே எல்லாமே எதிராக இருக்கிறது, ஆனாலும் நீர் சொல்லுறீர் நான் கீழ்ப்படுகிறேன். அவிதமான உண்மை உள்ள ஒரு நல்ல அர்ப்பணிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும், கீழ்ப்படிப்பு அங்கே வரட்டும். ஆகவே நீ தாமதம் பண்ணுகிறது என்ன? இதை பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒருவேளை ஊழியத்துக்காய் ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படி சொல்லி பல பகுதிகளிலே உங்களை அழைத்திருக்கலாம், தேவனுக்கு என்று செய்யும்படி பல காரியங்களை தேவன்களோடு கூட பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் தாமதம் பண்ணி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் ஏன் நீ தாமதம் பண்ண? வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்கள் அங்கே என்ன? இன்றைய பார்க்கும் சில வழிகளை சில பேர் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது பயப்படுகிறோம். ஏன் கீழ்ப்படிஞ்சா மனுஷர் என்ன செய்வாங்க? கோவிச்சிருவாங்களோ, ஐயோ நான் இதை கீழ்ப்படிஞ்சா மனுஷர் ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, நான் இப்படி செஞ்சா மனுஷர் நான் உண்டு கேட்கிறேன், யாரை திருப்திப்படுத்த போறீங்க? மனுஷனை சந்தோஷப்படுத்தி தேவனை துக்கப்படுத்தினா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஆமென். நீங்க மனுஷன் அது உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம், உங்களோட உறவினர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், மனுஷன் ஒருவனை நீங்க சந்தோஷப்படுத்தி தேவனை துக்கப்படுத்துவீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்குமா? இல்ல. அதுக்கு மாறா மனுஷன் துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் தேவனில் சந்தோஷப்படுவாரானால் தேவன் நித்தியத்தில் கொண்டு போவார். ஆமேன். என்றாலும் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றிலா இருப்பது நலம். ஆமேன். மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறவருடைய நம்பிக்கை ஒரு நாள் அழிந்து போகும், ஆனால் கர்த்தரை மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கை அங்கே அது நிலைத்து நிற்கும். ஆகவே சீக்கிரமா என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நம்முடைய ஞானஸ்தானம் இவர்களுக்கு தான் பிரசங்கம் என்று அல்ல பார்க்கிறோம், அதை கீழ் அதுக்கு கடந்து வந்த நாங்கள் கூட என்னும் கீழ்ப்படியாமல் என்னும் செய்யாமல் இத்தனை காரியங்களுக்காய் தாமதம் பண்ணுகிறோம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இது நல்ல நாள், இன்றைக்கு கூட நீங்க ஒரு தீர்மானம் பண்ணலாம், ஆண்டவரே இன்றைக்கு இவர்கள் தேவ நீதியை நிறைவேற்ற நாளில் இன்றைக்கு நான் ஒரு புதிய தீர்மானத்தை பண்ணுகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே மீண்டும் என்னை புதுப்பிக்கிறேன். அப்பா நான் கடந்த நாட்களில் நான் ஞானஸ்தானம் எடுத்திருந்திருக்கலாம், ஆனால் பல பழைய காரியங்களோடு நான் ஓடிக்கொண்டு இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் பண்ணுறேன், என்னை புதிய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும். நீங்க இன்றைக்கு கதறலாம், நீங்க இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். எது உடைய வாழ்க்கையிலே அங்கே தடையா இருக்கிறது கருமன் இங்கே பார்க்கிறோம். இந்த மந்திரி அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இவ்விதமாக இந்த மந்திரி அங்கே வந்து கொண்டிருக்கின்றான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பிலிப்பு பிரசங்கம் பண்ணுகின்றான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய கையில வேதம் அங்கே இருக்கிறது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், வேதத்துக்கு ஒரு தேவ ஊழியக்காரன் விளக்கம் கொடுக்கிறான், கொடுத்த உடனே அந்த மந்திரி அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், விசுவசிக்கிறான். அப்படி சொல்லப்படுது, நான் விசுவசிக்கிறேன் என்ன, இங்க தண்ணி இருக்கிறது, அங்கே பார்க்கிறோம் எல்லாம் இருக்கிறது, என்ன தடை? அங்கே எந்த ஒளியும் சொல்றான், நீ விசுவசித்தால் அங்கே தடை இல்லை. பல வீடுகளில் தண்ணி இருக்குது, வேத புஸ்தகமும் இருக்குது, ஆக்களும் இருக்கிறோம், ஆனால் உண்மையான விசுவாசமும் கீழ்ப்படிவும் இல்லை, உண்மையான விசுவாசமும் கீழ்ப்படிவில்லை. ஆனால் அந்த உண்மையான விசுவாசமும் கீழ்ப்படிவும் எனக்குள்ளும் உங்களுக்கும் காணப்பட்டால் அப்படி தடை இல்லை. எனக்கு அறிமானவளே பார்க்கிறோம், கர்த்தர் பேசுகிற அநேக பகுதிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு. எத்தனை பேர் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க, எத்தனை பேர் அந்த வழியிலே அங்கே நாங்கள் கடந்து செல்ல அர்ப்பணிக்க அங்கே நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு அந்த மந்திரிக்கு அவன் பார்க்கிறோம், பெரிய ஒரு அதிகாரி பார்க்க, அவனுடைய அநேக தீர்மானங்கள் எடுக்கிற உரிமை அவனுக்கு அங்கே இருந்தது, அவனுக்கு அநேக வேலைகள் வேலை பள்ளி இருந்தது, ஆனால் எல்லாவற்றிலும் அவன் வேதத்திலே ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். தேவ ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படிவோட கேட்டான். நீ சொல்லும், நீ பிரசங்கம் பண்ணாவிட்டால் எப்படி நான் அறிந்து கொள்வது? அதை கேட்டான். தேவ மனுஷனை அங்கு ஏற்றுக்கொண்டான் மனப்பூர்வமாய். அவன் சொன்ன வார்த்தைகள் இருதயத்தை தொட்டப்பட்ட ஒரு மனம் திரும்பி விசுவாசித்தான். அங்கே பார்க்கிறோம் தாமதம் பண்ணவில்லை. சொன்னார்கள் மந்திரியும் அங்கே பார்க்கிறோம் ரதம் தேர பிளிப்பெல்லாம் ஒரு தண்ணீரோட இடத்துக்கு வந்த பொழுது அவர்கள் இருவரும் இறங்கினார்கள். அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பிளிப்பு போயிட்டான், ஆனால் மந்திரிக்குள்ள என்ன இப்போ வந்திருக்குது? மிகுந்த சந்தோஷம் வந்துட்டு. ஆமென். பார்க்கிறோம் ஞானஸ்தானம் கொடுத்த மனுஷன் போயிட்டான், ஆனால் தேவன் கொடுத்த சந்தோஷம் அங்கே மந்திரிக்குள்ள நிலைத்திருந்தது. அவன் சந்தோஷத்தோடே போனான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்னை பொறுத்தவரையில் அது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமேன். நீங்கள் தேவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் கீழ்ப்படுகிறீங்களா, அது சந்தோஷமான ஒரு விஷயம், மனதில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்றைக்கு எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்க. அப்படி நாங்கள் பார்க்கிறோம் ஞானசான எடுக்கிற தேவநீதி எடுக்கிற பிள்ளைகள் பார்க்கும் அந்த அர்த்தத்தோடு கூட, அந்த ஒப்புக்கொடுத்தலோடு கூட, அந்த ஆழத்தோடு கூட நீங்க இந்த நாளில அந்த தேவநீதிக்குள்ள நீங்க கடந்து செல்லுங்க. அதை கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் தேவன் பேசின ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கு ஒரு வரிசையாக நிறுத்தி பாருங்க. நீங்களே எந்த வழியிலே கடந்து கொண்டு வருகிறீர்கள்? ஆம், ஏதோ பார்க்கிறோம் ஆராதனை, ஏதோ ஆராதனை மட்டும் காணும் என்று நாங்கள் நினைக்கிறோமா? மாறாக ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் பேசும், நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, மனிதனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே மனிதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது அல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தம் பார்க்கிறோம். அந்த மந்திரி தேவ மனுஷன் விளக்கம் கொடுத்த பொழுது அதை அவன் ஏற்றுக்கொண்டான், கீழ்ப்படிந்தான். ஏன் பார்க்கிறோம், அது அவனுடைய ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்தது. இன்றைக்கு மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய பல காரியங்கள் கண்ணிகளை பார்க்கிறோம், இடுக்கண்களை எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய சத்தமோ நித்தியத்துக்கு எங்களை கொண்டு போகும். ஆமேன். திறந்த வாசலில் உங்களை தேவன் அங்கே நடத்துவார், நித்தியத்துக்குள்ளே தேவன் உங்களை நடத்துவார். ஆகவே இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த கீழ்ப்படிதல், பலிகளை பார்க்கிலும் தேவன் கீழ்ப்படிவை விரும்புகிறார். அந்த ஞானஸ்தானம் என்பதும் ஒரு கீழ்ப்படிதலின் ஒரு அடையாளமாய் அங்கே காணப்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த சத்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆகவே இந்த வார்த்தையோடு கூட இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் அங்கே நாங்கள்